4.6 அலைவரிசையிலும் அவுஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய சங்கநாதத்தில் இணைந்திருப்பது ஜெரித் ஆப்தீன். இன்று வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி. எம் தமிழுக்கு குரோதி வருடம், புரட்டாசி திங்கள் 4ஆம் நாள். இஸ்லாமிய உறவுகளுக்கு ஹிஜ்ரி 1446 வருடம், ரபியுல் அவ்வல் மாத பிறை 16. இன்று பிறந்தநாளை கொண்டாடும் அனைவருக்கும் சங்கநாதத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இன்றைய நாளும் வரும் நாட்களும் அனைவருக்கும் நலமே அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி சங்கநாதத்தின் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றும் சங்கநாதத்தை வளமை போல் ஆரம்பிக்க, உலகம் போற்றும் திருக்குறளிலிருந்து குரலையும் பொருளையும் தருவதற்காக இம்முடன் மர்மூனிலிருந்து இடையே காத்து கொண்டிருப்பவர் இமது மூத்த கலைஞரும் சமூக சேவையாளருமாகிய மெவின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். காலை வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். அன்பின் முதிர்ச்சியே அருள். திருவள்ளுவர் தனித்துறவரம் பற்றி கூறவில்லை, இல்லறத்தின் தொடர்ச்சியே துறவரம், இல்லறத்தில் இருந்து செய்வதே அது என்பதை விளக்கும் திருக்குறளின் 25வது அதிகாரமான அருளுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 8வது குறள். பொருட்செல்வம் இழந்த பின்னர் ஒரு கால் அதை பெற்று பொலிவடைவர், அதற்கு வாய்ப்பு உண்டு. அருட்செல்வத்தை இழந்தவர் இழந்தவரே. பிற்பாடு அவ்வருளை திரும்ப அடைதல் என்பது மிக அரிது. பொருட்செல்வமும் இன்றியமையாதது, ஆயினும் அருட்செல்வம் உயிரியல் பாதலின் பழக்கத்தை கைவிட்டால் திரும்ப பெறுதல் இயலாது என்பதாம். பொருளற்றார் பூப்பர் ஒருகால், அருளற்றார் அற்றார் மற்று ஆதல் அரிது. பொருட்காட்சிகளில் மிகப்பெரிய சக்கரம் அமைப்பர், அதில் தொட்டில்கள் இருக்கும், மக்கள் அவற்றில் அமர்ந்தவுடன் சக்கரம் சுழலும். கீழ்த்தொட்டில் மேலே செல்லும், அடுத்த நிமிடம் கீழே வரும். உலகம் சுழன்றவாறே அண்டவெளியில் சூரியனை சுற்றி வருகிறது. காலச் சுழற்சி இதை வைத்தே கணக்கிடுகிறோம். பகலிரவு, பருவங்கள், ஆண்டுகள் மாறி மாறி வருவதை காண்கின்றோம். தலைத்த மரம் உதிர்கிறது, உதிர்ந்த மரம் தளிர்கிறது. உலக வாழ்வும் உணவு முதலிய பொருள்களை வைத்து ஆண்டு பயன்பெற்று வாழும் வாழ்வும் ஒரு சுழற்சிதான். சுழற்சி இல்லையில் வாழ்க்கை இல்லை. தனி மனிதனிடம் செல்வம் சேர்வதும் நீங்கி போவதும் கூட இந்த சுழற்சி சட்டத்திற்கு உட்பட்டதுதான். செல்வன் ஏழையாகிறான், ஏழை செல்வனாகிறான், இது நியதி. வியப்பு அன்று. மாறும் உலகத்தில் மாறாதவையும் உண்டு, அவற்றில் குறிப்பிடத்தக்கவை பண்புகள் பழக்கங்கள் ஆகியவை. பண்புகள் தலைமுறைகளிலும் தொடரும், பழக்கங்கள் மரபு என்று பெயர் பெற்று நூற்றாண்டுகள் தொடரும். செல்வன் ஏழையானால் அவன் வருந்த வேண்டியதில்லை. சுழற்சி விதிப்படி அவன் செல்வனாக வாய்ப்புண்டு, மகனாவது செல்வனாவான். ஒருவனுக்கு கருணையே வரவில்லை, வந்தும் வளரவில்லை என்றால் அவன் வாழ்க்கையின் அகப்பகுதி ஆகிய மனத்தில் கரையான் அரிக்கத் தொடங்கும். உயிர் உணர்வு கருணைதான். உயிருக்கு இயற்கை அறிவு என்பவர் பெரியோர். அந்த அறிவு கருணையோடு கலந்துதான் இருக்கிறது. நமது சூழ்நிலையை பயன்படுத்தி கருணையை வெளிப்படுத்தி வளர்த்து கொள்ள வேண்டும். அதுவே நம் உயிரை வளர்க்கும் வழி. உள்ளம் அமைதி இன்பம் பெறும் வழி. கருணை இல்லையென்றால் பாவங்களை கூசாமல் செய்வோம் பயன். வாழ்வு அழியும், மீண்டும் தளிர்க்காது. தண்ணீர் ஊற்றினால் தளிர்க்கும் செடி அமிலத்தை ஊற்றினால் அழியும், மீண்டும் ஒரு காலம் தளிர்க்காது. பொருளற்றார் பூப்பர் ஒருகால், அருளற்றார் அற்றார் மற்று ஆதல் அரிதே. நீங்கள் இன்று சிந்திக்கும் வேளையில் கேட்டது திருக்குறளின் 25வது அதிகாரமான அருளுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 8வது குறள்.
அந்த அழகிய குறளையும் பொருளையும் தொடர்ந்து நச்சிந்தனை. நச்சிந்தனை குட்டிக்காதையுடன் எம்முடன் இணைந்து கொள்பவர் நியூசிலாந்து திருமுருகன் கோவிலின் குருக்களில் ஒருவரான திரு ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர் சர்மா குருக்கள் அவர்கள்.
அன்புசால் சங்கநாதம் வானொலி பரப்பை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய பொழுதும் இனிமையானதொரு பொழுதாக அமைந்திட இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு, மனதில் உறுதியுள்ளவர்கள் செய்கின்ற காரியத்தில் வெற்றி பெறுகிறார்கள் என்ற பொருள்பட ஒரு சிறிய கதை கேட்டு சிந்திக்கலாம் வாருங்கள். ஓர் புகழ்பெற்ற வில்வித்தைக்கார ஜென் துறவியை அவர் கூட போட்டி போடுவதற்காக ஒரு திறமை வாய்ந்த இளம் வில்வித்தைக்காரர் முன்வந்தார். துறவிக்கு சவால் விடக்கூடியவராய் அந்த இளம் வில்வித்தை வீரர் இருந்தார். இருவரும் பல போட்டிகளிலும் வென்று முன்னேறினர். தூரத்தில் இருக்கும் ஒரு மாட்டுப் பொம்மையின் கண்ணில் மிகச் சரியாக முதல் அம்பால் அடித்து பின் அடுத்த அம்பால் அந்த அம்பையை இரண்டாக பிளந்து சாதனை செய்து காட்டினார் அந்த இளம் வீரர். அருமை என்று பாராட்டிய துறவி, என்னுடன் ஒரு இடத்திற்கு வா, அங்கு வந்து ஜெயிக்க முடிகிறதா என்று பார்ப்போம் என்றார். அடக்க முடியா ஆவலுடன் துறவியை பின்தொடர்ந்தார் இளம் வீரர். ஒரு பெரிய மலைச்சிகரத்தில் ஏறிய துறவி மிக உயரத்தில் இரண்டு மலைகளினிடையே நடந்து செல்வதற்காக போடப்பட்டிருந்த சின்னஞ்சிறிய மரப்பாலத்தின் நடுவில் சென்று நின்றார். பாலம் ஒருவர் மட்டுமே செல்ல முடிந்ததாயிருந்தது. கீழே பாதாளம், கொஞ்சம் சறுக்கினாலும் மரணம் நிச்சயம். தன் வில்லை எடுத்த துறவி அம்பை தொடுத்து தூரத்தில் இருந்த ஒரு மரத்தின் கனியில் மிகச்சரியாக அடித்தார். இப்போது உன்முறை என்றபடி பாலத்தில் இருந்து மலைப்பகுதிக்கு சென்று நின்று கொண்டார் அந்த துறவி. இளம் வீரருக்கோ கைகாலெல்லாம் உதறியது. கனியை சரியாக அம்பால் எய்ய முடியவில்லை. அவரது முதுகை தடவி கொடுத்த துறவி, உன் வில்லில் இருக்கும் உறுதி மனதில் இல்லை என்றார். உடம்பு வலிமை பெற வேண்டுமானால் மனம் வலிமை உடையதாக இருக்க வேண்டும். மன உறுதி உடையவர்கள் நினைத்ததை நினைத்தபடி அடைய முடியும். மன அமைதியை பொறுத்தே உங்கள் செயல் உறுதி அமைகிறது. மன உறுதி உடையவர்கள் துன்பத்தில் துவள்வதில்லை. மன உறுதி உடையவர்களால் தான் பிறர்க்கு உதவ முடிகிறது என்ற நல்ல செய்தியை இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் வானலையில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
நன்றி ஐயா. அந்த அழகிய குட்டி கதையினை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளந்தளிர். புலம்பெயர்ந்தாலும் எம் தாய் தமிழை மறக்காமல் இங்கு பிறந்த பிள்ளைகளை தமிழ் பாடங்களுக்கு அனுப்பி படிக்க வைக்கும் பெற்றோர்களுக்கு சங்கநாதத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக மழலை மொழியில் எங்களை மகிழ்விக்க வருபவர் திரு சூரியகுமார் பிரியா தம்பதியினரின் செல்வ புதல்வியும் மவுண்ட் அல்பர்ட் தமிழ் பூங்கா பாடசாலை மாணவியுமான செல்வி துவாரகா சூரியகுமார் பஞ்சபுராணம் பற்றி தன் அறிவுக்குட்பட்டபடி கூறுவதை கேட்கலாம்.
வானொலி நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபுராணம். பஞ்சபுராணம் என்பது தேவாரம், திருவாசகம், திருவசைப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புராணம் ஆகிய ஐந்து வகையான பாடல்களை பன்னிர திருமுறைகளிலிருந்து தெரிந்தெடுத்து அவற்றை முறைப்படி ஓதுவதாகும். ஐந்து பாடல்களையும் ஒருமித்து ஓதுவதால் பஞ்சபுராணம் ஓதுதல் என வழங்கப்படுகிறது. நம் நாட்டில் விநாயகர், சிவன், முருகன், அம்மன் ஆலயங்கள் தனித்தனியே இருப்பதால் பஞ்சபுராணம் ஓதிய பின்பு அந்தந்த கோயில்களிலே எழுந்தருளியுள்ள மூர்த்திகளை குறிக்கும் பாடல் ஒன்றையும் பாடி நிறைவு செய்தல் வேண்டும். திருக்கோயில்களில் உள்ள மூர்த்திகளுக்கு நியதிப்படி தினமும் காலை மாலை பூசை செய்தல் வேண்டும். நித்திய பூசையில் பால் அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை, தூபதீப வழிபாட்டுகளுடன் இறுதியில் பஞ்சபுராணம் ஓதுதல் வேண்டும். அப்படி இயலாதவர்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பூசை காலங்களிலும் தவறாத பஞ்சபுராணம் ஓதுதல் வேண்டும். திருக்கோவில்களில் மட்டுமின்றி வீடுகளும் நம் தினமும் செய்யும் வழிபாடுகளில் பஞ்சபுராணம் பாடி நிறைவு செய்வது மிகவும் நன்று. திருமுறைகள் யாவும் இறைவன் அருள் பெற்ற அடியார்களால் பாடப்பெற்றவை. எனதுரை தனதுரையாக என்ற திருஞான சம்பந்தர் கூறுவதால் திருமுறைகள் யாவும் இறைவன் வாக்கே ஆகும். பஞ்சபுராணத்தில் முதலாவதாக தேவாரம். சிவபெருமானிடத்து அன்பை விளைவிக்கின்ற தெய்வீக பாடல் அல்லது இறைவனுக்கு அன்போடு சாத்தம் மாலை என்று பொருள் சொல்லலாம். இத்தவாரங்களை பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், திருஞாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர். இவர்களின் பாடல்கள் முதல் ஏழு திருமுறைகளில் அடங்கும். உதாரணம் சம்பந்தர் பாடிய தோழேசவியன். அடுத்து திருவாசகம். பாடியவர் மாணிக்க வாசகர். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று கூறப்படுவதால் அதன் மனதை உருகும் ஆற்றல் தெளிவாகின்றது. மாணிக்க வாசகர் கூற சிவபெருமானே தம் கைப்பட எழுதி சிதம்பரம் கோயிலில் வைத்ததாக நம்பப்படும் தனி பெருமை வாய்ந்தது இத்திருவாசகம். இதை எட்டாம் திருமுறையில் அடங்கும். உதாரணம் பூவர கோணம். மூன்றாவதாக பாடப்படுவது திருவுசைப்பா. இப்பாடல்களை சேர்ந்தனார் கருவூர் தேவர், திருமாளிகை தேவர் போன்ற சில சில பக்தர்களால் பாடப்பட்டவை. இவை தெய்வீக தன்மையும் இசை நலமும் வாய்ந்தவை. ஒன்பதாம் திருமுறையில் அடங்கும். உதாரணம் திருமாளிகை தேவர் அருளிய ஒளிவலர் விளக்கே. நான்காவதாக பாடப்படுவது திருப்பெல்லாண்டு. இப்பாடல்களை பாடியவர் சேந்தனார் ஒருவரே. இறைவனுக்கு பல்லாண்டு இசை கூறி வாழ்த்துவதால் திருப்பெல்லாண்டு என்னும் சிறப்பு பெயர் பெற்றது. என்றும் அழியா இறைவனுக்கு நாம் வாழ்த்து கூற வேண்டிய அவசியம் இல்லாத இருப்பினும் சிவனிடம் கொண்டுள்ள ஆழ்ந்த பக்தியினால் பரவசப்பட்ட சேந்தனால் பாடிய அப்பாடல்களை பாடி நாம் வாழ்த்துவதால் நம் வாழ்க்கையில் நிச்சயம் இன்பம் பெறுகும். இதுவும் திருவிசைப்பாவுடன் ஒன்பதாம் திருமுறையில் அடங்கும். உதாரணம் சேந்தனாரின் பாலக்கு பாலகன். பஞ்சபுராணத்தில் கடைசி அங்கமாக பாடுவது திருப்புராணம். அப்படி பாடப்படும் போது 18 புராணங்கள் இருப்பின் பெரிய புராணத்தில் உள்ள பாடல்களை தெரிந்து பாடுவது முறை. சிவபெருமானின் எல்லையற்ற கருணை பெற்ற 63 நாயன்மார்களின் சரிதையை பாடல் முறையில் சர்க்கலார் சுவாமிகள் அருளியதே பெரிய புராணம். இது 12 திருமுறைகளில் 12வதாக இடம்பெறும். உதாரணம் வேதநரி தலை தோங்க. முருகன் கோயில்களில் கந்த புராணம் பாடல்கள் சேர்க்கப்படுகின்றன. பஞ்சபுராணத்தை பாட நாம் முயற்சி செய்வோமாக. நன்றி, வணக்கம்.
தொடர்ந்தும் இளந்தளிரை அலங்கரிக்க கவி பேரரசர் கம்பர் பற்றி கூற வருவர் திரு பிரபு மற்றும் தேவி பிரியா தம்பதிகளின் செல்வ புதல்வியான செல்வி ஸ்ரீயா பிரபு.
அனைவருக்கும் வணக்கம். எனது தமிழ்தாயின் தன்னிகரற்ற தவ புதல்வன் கம்பரடனை பற்றியும் அவரது படிப்புகளை பற்றியும் அறிந்து கொண்டு எனது சிற்றறிவுக்கு எத்தியதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கல்வில் பெரியோன் கம்பன், கவி சக்கரவர்த்தி கம்பன் என்றெல்லாம் பொற்றப்படுகின்ற கம்பன் கிபி 22 நூற்றாண்டின் இறுதி காலத்தில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. நாகை மாவட்டம் திருவருந்தூர் என்னும் ஊரில் ஆதித்தான் என்பவருக்கு மகனாக பிறந்தார் கம்பன். தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய இரண்டு மொழிகளையும் ஆவலுடன் பயின்ற கம்பன் இளம் வயதிலேயே கவிதை புனையும் ஆற்றல் பெற்றியுந்தார். சோறுதைத்த சோழ நாட்டின் பெரும் செல்வந்தர் ஆகிய சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டார் கம்பன். கம்பனின் கவி புல்லமை சோழ மன்னரின் அழைப்புக்கு வழிவகுத்தது. கம்பனின் கவித்திறனை நேரில் கண்டு வியந்த மன்னர் அவருக்கு பெருவாரியான நிலங்களை பரிசாக அளித்து கவி சக்கரவர்த்தி என்னும் பாத்தத்தை சூட்டி அழகு பார்த்தார். நன்றி, வணக்கம்.
உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக படித்ததில் பிடித்தது. தருபவர் சங்கீத ஆசிரியையான திருமதி விகிருத்தா ஜெகதாஸ், யூகேயிலிருந்து.
வணக்கம். சங்கநாத நேயர்களுக்காக படித்ததில் பிடித்தது. நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் சில மனோதத்துவ உண்மைகள். 3 நாட்களுக்கு மேல் ஒருவர் மீது கோபம் என்பது சாத்தியமற்றது. ஒருவேளை 3 நாட்களுக்கு மேல் கோபம் நீடித்தால் அது அவர்கள் மீது அன்பு இல்லை என்பதை வழிகாட்டும். உண்மையான அன்பை ஒருவர் உங்கள் மீது கொண்டிருந்தால் உங்களது வலியை உங்கள் கண்களைக் கொண்டே அறிந்து கொள்வார்கள். என்னதான் நீங்கள் வெளியே போலீஸ் இருப்பை காட்டிக்கொண்டாலும் அவர்கள் அறிவார்கள். ஆண் மூளை பெண் மூளை என்று இருவேறு மூளைகள் உள்ளன என்று மூளை பற்றிய கட்டுக்கதை ஒன்று உள்ளது. உண்மையில் அப்படி ஏதும் இல்லை. சிறுவயதில் ஆண்களை விட பெண்கள் மிகவும் வேகமாக வாக்கியம் அமைத்து பேசுவார்கள். அதனால்தான் பெண்கள் அதிகமாக பேசுகிறார்கள். முத்தம் கொடுத்தால், வாழைப்பழம் அல்லது சாக்லேட் சாப்பிட்டால் மற்றும் சுயங்கம் என்றால் நோய்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்பது தெரியுமா? ஆனால் இது உண்மையே. பிறக்கும் போது நம் கண்கள் எந்த அளவில் இருந்ததோ வளர்ந்தாலும் அதே அளவில் தான் இருக்கும். ஆனால் காதுகள் மற்றும் மூக்குகள் குறிப்பிட்ட வயது வரை வளரும். இனிப்புகளையும் சாக்லேட்டுகளையும் அதிகம் விரும்பி சாப்பிடுபவர்கள் மகிழ்ச்சியானவர்களாகவும் வெளிப்படையாக பேசும் சுபாவம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். ஒருவர் சிங்கிளாக இருக்கும் போதும் சந்தோஷமான தம்பதிகளையும் காதலில் விழுந்தபின் சந்தோஷமான சிங்கிளையும் காணக்கூடும் என மனோதத்துவ ஆய்வு ஒன்று கூறுகிறது. ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 3000 சிந்தனைகளை கொண்டிருப்பான் என்பது தெரியுமா? உடலின் நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றொரு வழி குளிக்கும் போது பாட்டு பாடுவது. உண்மையில் இவ்வாறு செய்யும் போது மன அழுத்தம், இரத்த அழுத்தம் போன்றவை குறைந்து மனநிலை மேம்படும். நன்றி.
அதனை தொடர்ந்து நிகழ்ச்சியில் எம்முடன் இணையவிருப்பது டயானா டேனியல். வாழ்க்கைக்குள் வெற்றி எனும் ஆக்கத்துடன் எம்முடன் இணைந்து கொள்கிறார்.
வணக்கம் நேயர்களே, நான் இன்று சிந்தனைக்காக உங்களுக்கு வழங்க இருப்பது இளமைக்கு வேண்டும் இந்த வரிகள். வாழ்க்கை இந்த ஒற்றை சொல்லின் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் ஒன்று சேர்த்தால் வாகை என்ற ஒரு புதிய சொல் உருவாகும். வாகை என்றால் வெற்றி. வாழ்க்கைக்குள் வெற்றி அடங்கியிருக்கின்றது என்பதை சொல்லாமல் சொல்கின்றது வாழ்க்கை என்ற இந்த சொல். வாழ்க்கை என்பது மலர் சோலைகளின் நடுவில் பயணிக்கும் பயணம் அல்ல. அப்படி இருந்தால் அது பயணமும் அல்ல. பயணம் என்றால் சோதனைகளும் வேதனைகளும் இருக்கும். பெரும்பாலானவர்கள் தனக்கு மட்டும்தான் இந்த சோதனைகளும் வேதனைகளும் தொடர்கதையாய் தொடர்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றனர். முட்களில் மத்தியில் தான் அழகான மலர்கள் மலர்கின்றன. அதுதான் அதற்கு பெருமை. பிரச்சனைகள் தான் துன்பத்திற்கெல்லாம் காரணம். பிரச்சனைகள் ஏதும் இல்லாவிட்டால் வாழ்க்கை ஒளிமயமாகும் என்று நினைக்கின்றனர். செயலை செய்யும் பொழுதுதான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதிலிருந்து விடுபடாமல் திணறும் போதுதான் கவலைகளின் ரேகைகள் முகத்தில் படர்கின்றன. எந்த பிரச்சனைக்கும் தீர்வுகள் உண்டு என அமைதி அடைய வேண்டும். அடுத்தடுத்து வரும் அலைகள் போல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் தீவிரமாகும், சில நேரங்களில் அழுத்தம் குறையும். நாம் வருந்தும் வரை பிரச்சனையின் தாக்கம் இருக்கும். புயலுக்கு பின் அமைதி என்பது போல பிரச்சனையின் முடிவில் நிறைவு உண்டாகும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கிறார் சங்ககால புலவர் கனியன் பூங்குன்றனார். ஆம், நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு பிறர் காரணம் அல்லர், நாமேதான் காரணம் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனம் மனித மாளிகையின் மைய மண்டபம். அதில் நாம் எதை எண்ணுகிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். குழந்தையை பற்றி சிந்திப்பவன் குழந்தையாகிறான். அன்பை பற்றி சிந்திப்பவன் அன்புமயமாகிறான். காமத்தை பற்றி சிந்திப்பவன் காமுகனாகிறான். செல்வத்தை பற்றி சிந்திப்பவன் செல்வந்தனாகிறான். வாழ்வதும் தாழ்வதும் அவரவர் கைகளில்தான் இருக்கிறது. ஆம், தன்னம்பிக்கை என்கிற அந்த கைகளில்தான் இருக்கிறது. தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழும் வாழ்க்கைக்கான வழிகளை லாலடியார் பாடல்கள் எடுத்து காட்டுகின்றன. தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் எந்த காலத்திலும் வெற்றி பெற மாட்டார்கள். வெற்றி அளிக்கும் கருவி தன்னம்பிக்கையே ஆகும். நம்மால் என்ன செய்ய முடியும்? நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. இவ்வாறு வேதாந்தம் பேசும் சில மனிதர்களை பார்க்கின்றோம். இப்படி சலிப்படைந்து போகின்றவர்கள் நடப்பது நடக்கட்டும் என்று சும்மா இருப்பார்களாயின் அவர்களது வாழ்க்கையே பாழாகும். அவர்கள் ஒரு காரியத்திலும் வெற்றி பெற மாட்டார்கள். தன்னம்பிக்கையும் அறிவும் முயற்சியுமே ஒரு மனிதனுடைய வெற்றி நிறைந்த வாழ்வுக்கு காரணம். இவை இன்மையே ஒரு மனிதனுடைய தோல்விக்கும் வாழ்வின்மைக்கும் காரணம். இக்கருத்தை ஒரு பாடல் எடுத்து காட்டுகின்றது. நன்னிலை கண் தன்னை நிறுப்பானும், தன்னை நிலை கலக்கி கீழ் இடுவானும், நிலையினும் வேண்மேல் உயர்ந்து நிற்பானும், தன்னை தலையாக செய்வானும் தான். தன்னை நல்ல நிலையிலே வாழ வைத்துக் கொள்கின்றவனும் தானேதான். தன்னுடைய நிலைமையை கெடுத்து தன்னை கீழ் நிலையிலே தள்ளிக் கொள்ளுகின்றவனும் தானேதான். தான் இருக்கும் நிலைமையை காட்டிலும் இன்னும் உயர்ந்த நிலையிலே தன்னை வாழ வைப்பவனும் தானேதான். தன்னை உயர்த்தி தலைமை பதவியில் இருக்கும்படி தன்னை முக்கியமானவனாக ஆக்குபவனும் தானேதான். வாழ்க்கைக்கு அடிப்படை தன்னம்பிக்கைதான் என்பதை இப்பாடல் உணர்த்துகின்றது. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் என்பார் இளைஞர்களின் விடிவெள்ளி விவேகானந்தர். பலமும் பலவீனமும் ஒவ்வொருவருக்குள்ளேதான் இருக்கின்றது. ஒரு பறவை என்னால் நீந்த முடியவில்லை என்றோ, ஒரு மீன் என்னால் ஓட முடியவில்லை என்றோ வருத்தப்படுவதே இல்லை. காரணம், தன்னை பற்றி அதற்கு நன்றாக தெரியும். ஆனால் மனிதன் மட்டும்தான் தன்னிடம் இருப்பதை திரும்பியும் பார்க்காமல் இருக்கிறான். அதே நேரத்தில் தன்னிடம் இல்லாததை துரத்திக் கொண்டே ஓடுகிறான். இந்த ஓட்டத்தில் காணாமல் போகிறான். குறிப்பாக இளைஞர்களும் இந்த போக்கை காணலாம். வாழ்நாளில் இளமை பருவம் முக்கியமானது. சாதனைகளை செய்கிற பருவம். இளமை பருவத்தில் செய்ய வேண்டிய செயல்களை ஒரு பாடல் விளக்குகின்றது. நாலடியாரின் அறத்துப்பாலில் செல்வம் நிலைக்காது அழிந்துவிடும், இளமை பருவம் கழிந்தால் முதுமை பருவம் வந்துவிடும். நீர்மேல் குமிழி போன்றது உடம்பு, திடீரென்று மறைந்துவிடும். ஆகையால் செல்வம் உள்ள போதே, இளமை பருவம் இருக்கும் போதே, உயிரோடு வாழும் போதே உலக மக்களுக்கு நன்மை செய்யுங்கள். தன்னலம் திறந்து தன்னம்பிக்கையோடு வாழுங்கள் என்று இப்பகுதியின் கருத்துக்கள் குறிப்பிடுகின்றன. ஒரு மாமரம், அது நன்றாக காய்த்து பழுத்து குலுங்கி இருக்கின்றது. ஒரே கிளையில் பழங்களும் இருக்கின்றன, காய்களும் இருக்கின்றன. இச்சமயத்தில் ஒரு பெருங்காற்று வீசுகின்றது. இந்த காற்றிலே கனிகள் உதிர்ந்துவிடும், காய்கள் உதிராமல் கிளைகளில் தங்கிவிடும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படி நடக்கவில்லை. கனிகளிலே சில உதிராமல் தங்கிவிட்டன, காய்கள் பல உதிர்ந்துவிட்டன. இந்த இயற்கை நிகழ்ச்சியை மனித வாழ்வோடு இணைத்து காட்டுகின்றது ஒரு பாடலின் வரிகள். மற்ற அறிவாம் நல்வினை யாம் இளமை எண்ணாது, கைத்து உண்டோம் போல்தே கரவாது அறம் செய்மீன், முற்றியிருந்த கனி ஒளிய தீவழியால் நட்காய் உதிர்தலும் உண்டு. இந்த பாடலில் நல்வினைகள் செய்வதை பற்றி பிறகு எண்ணி பார்க்கலாம். இப்போது நாம் இளமை பருவம் உள்ளவராகத்தானே இருக்கிறோம். இப்பொழுது என்ன அவசரம் என்று நினைக்காதீர்கள். கையில் பொருள் உள்ள போதே நல்லறங்களை செய்யுங்கள் என்று இளைஞர்களுக்கான நற்சிந்தனை மிக்க வரிகளை நாலடியாரின் இச்செய்யுள் சுட்டி காட்டுகின்றது. வரிகளை வாசிப்போம், வாழ்க்கையை நேசிப்போம். சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், ஆனால் நடவடிக்கைக்கான நேரம் வரும்போது சிந்தனையை நிறுத்திவிடுங்கள் என்று கூறி விடைபெறும் நான் டேனி டேனியல். நன்றி.
கடந்த வாரம் ஆவரங்கால் ஞானபைரவர் ஆலயத்தின் மகிமையை பற்றிய பாடலை கேட்ட நேர்களுக்கு இன்றும் மற்றும் ஒரு பாடலை தரவிருக்கின்றோம். புதுவை அன்பனின் பாடல் வரிகளுக்கு இசையமைத்திருப்பவர் பிரபு. பாடலை பாடுபவர்கள் ஸ்ரீ கவிதா மற்றும் செல்வி. பூத்து குலுங்குது புதுவை எனும் பாடல் கேட்டு பார்ப்போம் ரசிகர்களே. இத்துடன் இன்றைய சங்கநாதத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைகின்றது. இதுவரையில் எமது நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளில் யாவும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என நம்பிக்கையுடன் மற்றும் ஒரு சங்கநாத நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி வடிவமைப்பாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஜெரித் ஆப்தியின்.